சங்கே முழங்கு சாந்தோம் கலை தொடர்பு நிலையம் வழங்கும் நிகழ்ச்சி.
சங்கே முழங்கு
இனிய இதயங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சங்கை முழங்கு நிகழ்ச்சியில் திரைப்பட இயக்குநர் நாம் தமிழர் இயக்கத்தின் தலைவர் திருமிகு சீமான் அவர்களுடனான சென்ற வார நேர்காணலின் தொடர்ச்சியினை இப்பொழுது கேட்கலாம். தமிழக நீதிமன்றங்களில் வழக்குகளை தமிழ் மொழியிலேயே எடுத்துரைக்கலாம் என்ற தீர்மானம் சமீபத்தில் நிறைவேற்றப்பட்டது. இது தமிழ் மொழிக்கும் தமிழ் மக்களுக்கும் கிடைத்த வளர்ச்சி என்கிற கருத்து நிலவுகிறது. இதனை பற்றி தங்களது கருத்து என்ன?
ஆமா, இப்ப வந்து சட்டம் இருக்குது தமிழகத்தில், கடைத்தெருக்கள்ல விளம்பர பலகையில மூன்றில் இரண்டு மடங்கு தாய் தமிழ்ல எழுதணும். தாய் தமிழ்னா தமிழ்லே எழுதணும், அது முக்கியம். தமிழ்ல எதையாவது ஒரு வார்த்தை போடக்கூடாது. டீ ஸ்டால்னா டீ ஸ்டால்னா எழுதக்கூடாது, தேநீர் விடுதி என்று எழுதணும். கீழே வந்து அதை டீ ஸ்டால் என்று ஒரு பொதுமொழியாக இருக்கிற ஆங்கிலத்தில் ஒரு மடங்கு எழுதி கொள்ளலாம் என்று சட்டம் இருக்கு, எம்ஜிஆர் அவர்கள் கொண்டு வந்தது. இப்ப வந்து அதை செயல்படுத்தல, இப்ப செயல்படுத்தலா சொல்றாங்க. ஏற்கனவே ஒரு தடவை இப்படி சொல்லி அதை செயல்படுத்தல, செயல்படுத்தணும். வழக்காடு மன்றத்தில், வழிபாடு தலங்களில், பயிலும் இடங்களில், எல்லா இடங்களிலும் என் தாய்மொழி வரணும்னு நாங்க நினைக்கிறோம். இப்போ ஆங்கிலம் ஒரு மொழிப்பாடமாக இருக்க வேண்டும்ங்கிற நிலையும் தளர்த்தி, ஒரு குறிப்பிட்ட கல்வி நிலை வரை அந்த கட்டாயமாக தமிழ் கற்கணுங்கிற நிலைக்கு நாங்களே எங்களை குறுக்கி கொண்டோம். உயர்கல்வி எல்லாம் நீங்க அனைத்து பாடங்களையும் ஆங்கிலத்திலே கற்றுக்கொள்ளுங்கிற அளவுக்கு நாங்க வந்துட்டோம். இப்ப இந்த நிலையில் வழக்காடு மன்றங்களில் வந்து உண்மையிலேயே தமிழ்ல தான் வழக்காடணும், வழிபடுதலும் தமிழ்ல தான் வழிபடணும், அதை நீங்க விளங்கிக் கொள்ளணும். இப்ப இந்த இடத்துல வந்து இதை வந்து அந்த சட்டம் இருந்து புண்ணியம் இல்லை, வழக்காடுகிறவர்கள் அந்த நீதிமன்றத்திற்கு நீதி அரசர்கள் எல்லாம் நம் தாய்மொழி காக்கப்படணும், வளர்க்கப்படணும், அதை வாழணும் என்ற உணர்வோடு அதை பேசணும். அங்கதான் வெற்றி இருக்குது. சட்டம் வளர்க்காது, நாம தான் வளர்க்கணும். அதனால அது அந்த சட்ட முயற்சி என்பது வெற்றி, அதை வளர்ப்பது என்பது நமது கடமை.
நமது நாட்டில் தற்பொழுது ஜனநாயகம் எப்படி இருக்கிறது?
அதாவது இப்ப என்னுடைய அண்ணன் உணர்ச்சி பாவலர் காசியானந்தன் அவர்கள் ஒரு கவிதை எழுதியிருந்தாங்க. இப்போ சமீபத்தில் புதிய தமிழர் கண்ணோட்டம்ங்கிற ஒரு இதில் பின்னட்டையில் வந்திருந்தது, நான் படித்தேன். அது என்னன்னா, அரசாள்பவன் காசு வைத்திருந்தான் மன்னராட்சி, காசு வைத்திருப்பவன் அரசாளுகிறான் மக்களாட்சி, அப்படின்னு ஒரு கவிதை இருந்தார். இதை விட ஒரு பெரிய விளக்கம் இல்லை. ஜனநாயகத்தை முற்று முழுதுமாக கொலை செய்துவிட்டு முழுக்க முழுக்க பணநாயகமாக மாற்றி கண் முன்னாடி நிறுத்தியிருக்கிறாங்க. இதை யாரும் மறுக்க முடியாது. லஞ்சம் தேசியமயமாக்கப்பட்ட ஒரு தேசமாக மாறிட்டது. இதுக்கும் ஒரு கவிதை வந்து நான் கூட தம்பி படத்திலோட பயன்படுத்தினது, காசியண்ணா தான் சொன்னாங்க. நான் எழுதின கவிங்க எவனு தெரியல, எனக்கும் தெரியல, எங்க அண்ணனுக்கும் அவர் சொன்னார், அவர் தான் சொன்னார், அவருக்கும் தெரியல. ஒரு கவிஞன் எழுதியிருக்கிறான், அவன் எவ்வளவு காயம்பட்டிருப்பான் பாருங்க. லஞ்சம் வாங்கினேன் கைது செய்தார்கள், கொடுத்தேன் விடுதலை செய்தார்கள். இதுதான் இந்த தேசத்தில் இருக்கிற அளவுகோல். இதுக்கு ஒரு லஞ்சம் தேசியமயமாக்கப்பட்ட தேசம் உண்மையான ஜனநாயக நாடாக இருக்க வாய்ப்பே இல்லை. அதை நீங்க புரிஞ்சுக்கணும். கல்வியும் மருத்துவம் பொதுவாக இல்லாத ஒரு நாடு உண்மையான ஜனநாயக நாடே இல்லை. இதை வென்றெடுப்பதற்கான இனி வந்து வாய்ப்பு, இன்னொரு அரசியல் கட்சியோ இன்னொரு இதோ வாய்ப்பு இல்லை. மாபெரும் ஒரு அரசியல் புரட்சியால தான் இதை ஏற்படுத்த முடியும். அதை நோக்கி இன்னைக்கு இருக்கிற இளைய தலைமுறை பிள்ளைகள் இந்த புரட்சியை நோக்கி நகரணும்.
அரசு லஞ்சத்திற்கு எதிராக தடை விதித்து இருந்தாலும் அரசு அலுவலகங்களில் லஞ்சம் இல்லாமல் எந்த உரிமையையும் பெற முடிவதில்லை. லஞ்சத்தை ஒழிக்கவே முடியாதா? இதனை பற்றி உங்களுடைய கருத்து என்ன?
அதான், லஞ்சத்தை வந்து வாங்குவதும் கொடுப்பதும் குற்றம்னு சட்டம் இருந்து புண்ணியம் இல்ல. இப்ப இவர் லஞ்சம் அந்த அதிகாரி வாங்கிட்டாரு, நடவடிக்கை எடுங்கன்னு நான் ஒரு லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரி கிட்ட மனுவை கொடுக்கும்போது அவர் நடவடிக்கை எடுப்பதற்கு கைவிட்டு கொடுக்க வேண்டியது இருக்கு, அதை நீங்க கவனிக்கணும். இப்ப அந்த மாதிரியான, இப்ப நான் லஞ்சத்தை நான் ஆட்சிக்கு வந்து ஒழிப்பேன் அப்படின்னு பேசிட்டு இந்த செய்தியை பெருசா போடுங்கன்னு அந்த பத்திரிகையாளருக்கு நம்ம பணம் கொடுக்க வேண்டியது இருக்கு. இப்ப இது வந்து இப்ப வந்து இப்ப ஒரு உதாரணத்துக்கு இந்தியன்கிற படம், லஞ்சத்தை வாங்கிக்கிட்டு லஞ்சத்துக்காக போராடி பெற்ற சுதந்திரத்தை லஞ்சத்துக்கு இந்த காசுக்கு அடமான வச்சிட்டானுங்களேன்னு கொலை செய்யறாரு ஒரு பெரியவர். அது படம், லஞ்சத்துக்கு எதிரான படம், ஊழலுக்கு எதிரான படம். ஆனால் அந்த படத்துக்கான அனுமதி சீட்டு இருக்கு பாருங்க, பார்வையில் இருக்கு. அது 100 ரூபா தான் பெருமானம்ல, 500-1000 ரூபாய்க்கு வித்ததுங்கிறது அது கொடுமை. திரைக்கரங்குக்குள்ள லஞ்சத்துக்கு எதிரான படம், திரையரங்குக்கு வெளியில லஞ்சம் கையுட்டு. அப்ப இந்த நாடு எப்படின்னா அப்படி வார்க்கப்பட்டுருச்சு, சமூகமே பிழையான சமூகமா வார்த்தெடுக்கப்பட்டுருச்சு. இவர் திருடுறாருன்னு சொல்லுங்க, யாருப்பா திருடலைன்னு கேட்பேன். இவர் லஞ்சம் வாங்குறாருங்கன்னு சொல்லுங்க, எவன் வாங்கல தம்பியும்பேன். அவன் ரொம்ப கெட்டவன் சொல்லுங்க, எவையா யோக்கியம்பேன். பழகிட்டேன், உங்க பழகிட்டாங்க மக்கள் தான் சொல்றேன். நான் முதல்ல சொன்ன மின்சாரம் இல்லாம பழகி, சாலை வசதி இல்லாம பழகி, அப்படி பழகிடும். அன்றாடம் தானே எல்லாம் பழகிடும். அப்ப அது மாதிரியான இதுக்கு வந்துருச்சு. ஒரு சோசியக்காரன்ட்ட போய் ஒருத்தன் காட்டானு, உங்களுக்கு 40 வருஷம் வரைக்கும் கஷ்டம்ங்க. உடனே என்ன பண்ணுவா ஆர்வத்துல, அடுத்த அந்த 40 வருஷத்துக்கு அப்புறமாவது நமக்கு ஒரு விடி வராதான்னு கேட்க ஆர்வத்துல கேட்பான். 40 வருஷம் வரைக்கும் தான் கஷ்டம்னு, அப்புறம் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அதுவே பழகிடும் அப்படிங்கிற மாதிரி இப்ப எல்லாமே என் மக்களுக்கு பழகிருச்சு. இப்ப இந்த நிலையில வந்து நீங்க வந்து இந்த லஞ்சத்தை ஒழிக்கிறதுனா இது சட்டமோ திட்டமோ சரி வராது. அடுத்த தலைமுறை பிள்ளைகள் உறுதியேற்று வளர்வதுலதான் இருக்குது. நான் லஞ்சம் வாங்குவதும் இல்லை கொடுப்பதும் இல்லை என்று ஒவ்வொரு பிள்ளையும் ஒவ்வொரு குடிமகனும் நினைச்சிட்டா இந்த தேசம் ஊழலற்ற ஒரு உண்மையான ஜனநாயக நாடாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. இது வந்து இது கஷ்டம். அது ஏன்னா அப்படி புறையோடி போன ஒரு புண்ணாக இது மாறி நிக்குது. அதை வந்து இந்த நோயாளியே கொன்றணும், வேற வழி இல்லை. இனி அடுத்த இருக்கிறவன அந்த நோய் வராம தடுத்து முதல்ல தற்காத்து அவனை வளர்க்கணும். அதுதான் நான் சொல்றது உங்களுக்கு இப்ப விளங்குன்னு நினைக்கிறேன். இதுதான் இப்ப எனக்கு வந்து ஒரு நோய் இருந்துருது, இப்ப என்னை நீங்க காப்பாத்த முடியாது, ஆனா என் பிள்ளைக்கு இந்த நோய் பரவாம நீங்க காப்பாத்திட முடியும். அதுதான் நான் சொல்றது. அதை தவிர வேற வாய்ப்பு இல்லைங்கிறது என்னுடைய கருத்து.
நீங்க எதனையும் வெளிப்படையாக துணிச்சலாக பேசுகிறீர்கள், இதனால் பல பிரச்சனைகளை சந்தித்துள்ளீர்கள். பிரச்சனைக்கு உட்படுகிற நேரங்களில் உங்களது மனது தொய்வடைந்து உள்ளதா?
இல்ல, ஒருபோதும் இல்ல. இப்ப நாம வந்து எப்படின்னா பிழை செய்தால் வந்து கூச்சம் வரும். இப்போ நீங்க இப்போ நம்ம ஒரு தவற செய்கிறோம் மனதறிந்து அப்படின்னா நமக்கு சோறு வரும், நம்ம தப்பண்ணிட்டோமே யோச அப்படின்னு. மனதார நாம பிள்ளை இல்லை, நம்ம உண்மையும் நேர்மையும் சத்தியமா நிக்கிற போது நமக்கு அதை பத்தி ஒன்றும் இது இல்லை. இப்போ எல்லாரும் செய்கிறாங்க, நீ மட்டும் அப்படி பேசுற சொல்லுவாங்க. எல்லாரும் மொழியோடு தமிழோடு ஆங்கிலம் கலந்து கலந்து தானே பேசுறாங்க, நீ எப்படி? எல்லாரும் செய்வதால ஒரு தவறு சரியாயிராது, எல்லாரும் செய்யறாங்கிறதுனால ஒரு பிழை சரியானதா ஆகிறாது. அதனால என்னை வந்து நான் இதை செய்யறேன், எனக்கு இது வந்து சரியின்படுது செய்யறேன். ஆனால் உண்மையும் நேர்மையும் இருக்கிறதுனால நான் அதை அர்ப்பணிச்சு செய்யறேன். பிறகு இதுல நம்ம அச்சப்படுறதுக்கோ வெக்கப்படுறதுக்கோ ஒன்றும் இல்லை. இப்ப நம்ம சிறைக்கு போறோம், கொலை செய்து போகக்கூடாது, கொள்ளையடிச்சு போகக்கூடாது, பெண்களை மானவங்கப்படுத்தி போகக்கூடாது. இதுதான் சமூக குற்றம். சமூகத்தில் பிழையாக இருக்கிற எதையும் செய்து சிறைக்கு போவது அவமானமே ஒழிய, இந்த பிழைகள் எல்லாம் என் சமூகத்தில் நடக்கக்கூடாது என்று போராடி சிறைக்கு போவது பெருமை தானே ஒழிய அதில் ஒன்றும் சிறுமை இல்லை. அதனால நான் எந்த இடத்துலயுமே மனச்சோர்வோ உளச்சோர்வோ அடையல. நான் தற்கொலை, நான் வந்து சோம்பலும் ஓய்வும் தற்கொலைக்கு சமம்னு சொன்ன பெரியாருடைய பேரப்புள்ள நான். ரெண்டாவது, மரணத்தையே உருக்கி அப்படியே உதட்டுக்கு முன்னாடி ஒரு நச்சு குப்பியா தொங்க போட்டு களமாடின என் இனத்தின் விடுதலைக்கு போறான ஒரு இப்போ மிகப்பெரிய தலைவனுடைய தம்பியாக நான் இருக்கிறேன். எனக்கு இதெல்லாம் ஒரு பெரிய சோர்வை தந்துடும், அச்ச தந்துடும்னா இல்லை. நம்ம வந்து ஒன்றுதான் இருக்குது, சத்தியம் தவறிடக்கூடாது, நேர்மை தவறிடக்கூடாது, உண்மை தவறிடக்கூடாது. உண்மையை நான் கூட சொல்லுவாங்கல்ல, உண்மை உணர்ச்சி வசப்பட்டுவார் பேசும்போது உண்மையே பேசுவேன், கொஞ்சம் ஓங்கி பேசிடுவேன். அது பார்க்குறவனுக்கு உணர்ச்சி வசப்படுறாரோன்னு இல்லை. அதனால் நான் கூட சொல்லுவேன், எனக்கு உணர்ச்சி இருக்குது, வசப்பட்டு பேசுகிறேன், உணர்ச்சி இல்லாதவன் நீ ஏசுற, இதுதான் நடக்குது. அதனால அந்த உணர்ச்சி இருக்கிறதுல நான் பெருமை அடைறேன், நீ அதையே எனக்கு சொல்லுன்னு. நிறைய பேர் சொல்லுவாங்க என்னை வந்து, நான் இனத்துவேசம் பேசுறேன், அதாவது இன வெறிய தூண்டுறேன், இன வெறியாளனா இருக்கிறேன், தமிழன் தமிழன்னே பேசிட்டு இருக்கிறாரு, அப்புறம் மொழி வெறியரா இருக்கிறாருன்னு. இதை திரும்ப திரும்ப எனக்கு சொல்லுங்க. நேற்று நான் ஒரு கூட்டத்தில் சொன்னேன், தயவு செய்து திரும்ப திரும்ப என்னை நோக்கி சொல்லுங்க, அப்போதான் நான் நல்ல ஒரு தாய்க்கு தகப்பனுக்கு பிறந்திருக்கேங்கிறது உறுதியாகுது, ஒரு நல்ல தமிழ் தகப்பனுக்கும் தமிழ் தாய்க்கும் நான் பிறந்தது உண்மையாகுது. திருப்ப திருப்ப சொன்னீங்கன்னா என் பிறப்பில் பிழை இல்லைங்கிறத நீங்களே பிரகடனப்படுத்துவீங்க, தயவு செய்து சொல்லுங்க அப்படின்னு. இது என்னது நீங்கெல்லாம்? அப்ப நான் ஒரு மொழிக்கு வெறியன்னா நீ என்னை குற்றஞ்சாட்டுறேன், நீ ஒரு மொழிக்கு வெறியன், அதனாலதான் நீ என்னை பகிரங்கமா குற்றஞ்சாட்டுற இல்லையா? நீ அப்ப நான் வந்து என் தாய் சாக கிடக்கிற மரணப்படுக்கையில் இருக்கிற காப்பாத்தணும்னு துடிக்கிறத நீ எப்படி விமர்சிக்கிற? எப்படி விமர்சிக்கிற சொல்லு. எல்லாரும் தமிழ் கற்றுக்கொள்ள வேண்டும், இல்லை என்றால் அப்படின்னு நான் கர்நாடகாவில் நின்று பேசணும்னா என்னை உத, என்னை குற்றவாளின்னு சொல்லு. எல்லாரும் கட்டாயம் நீங்க வந்து நீங்க தமிழ் படிக்கலைன்னா அப்படின்னு நான் பிரான்ஸ் நாட்டில் நின்று பேசினா சொல்லு. பிள்ளை அது கேரளுக்கு அருகில் இருக்கிற கேரளாவில் நின்று பேசினா சொல்லு. என் சொந்த வீட்டில் என் சொந்த நாட்டில் நின்று என் சொந்த உறவுகளை நீங்கள் தமிழ் படிக்கணும், நாமெல்லாம் தமிழர்கள் பேசுறது யாருக்கு என்ன பாதிப்பு வந்துட்டது? ஒருத்தருக்கும் இல்லையே. இல்லை பழகிருச்சுன்னா நாக்கை திருத்த முடியாத தமிழன் நாட்டை எப்படி திருத்துவான்? எனக்குள்ள எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்த முடியாத நான் எப்படி சமூகத்தை மாற்றுறது? அதனால இதில் இந்த வெட்டி பேச்சுக்கெல்லாம் நமக்கு இடம் கிடையாது. இது இதில் உறுதியான நிலைப்பாடு தான் முக்கியம். இது அதனால அதுக்கு தான் இருப்பாய் தமிழா நெருப்பாய்னு காசியன் நம்பானா. ஒரு ஒரு நெருப்பு ஒன்றுதான் எதனோடு சேர்ந்தாலும் தண்ணி இயல்புக்கு மாற்றும். இப்ப என்னோட பேசுறவர்களாம் தமிழ்ல பேசணும்னு நினைச்சு ஆங்கிலங்களாவாம பேச முயற்சிக்கிறாங்கள, அதுவே வெற்றி தானே. அப்ப அந்த மாதிரிதான் நாங்க அதை எடுத்துப்போம். அதனால நான் எடுத்து செல்ற முயற்சியிலையோ நான் இதுலயோ எனக்கு எந்த சோர்வோ மன இதோ இல்லை. ஏன்னா காரணம் என்னை பெற்றோர்களும் சரி, என் உடன் பிறந்தவனும் சரி, உடன் இருக்க நண்பர்களும் என்னை தொந்தரவு செய்யறதில்லை. இதெல்லாம் விட்டுட்டு என்னப்பா நீ பிழைக்கிற வேலைன்னு அவங்க வந்து என்னை முழுக்க புரிந்து கொண்டவர்கள். நம்ம பிள்ளை எது செஞ்சாலும் சரியா செய்வேன், அது நல்லதை செய்வேன். அதனால தான் நான் இந்த வேலையை துணிவோட செய்ய முடியுது. அதனால தான் நான் பின் வாங்குறதோ வளையிறதோ இல்லாம தைரியமா செய்யறது. ரெண்டாவது எனக்கு வந்து உயிர் பயம் இல்லை. உண்மையே பேசுறோம் உறக்க பேசுறோம் எது வந்தாலும் சந்திப்போம்ங்கிற நான் வந்து சாக துணிஞ்சவன். அதனால இறக்கிறதுன்னு ஆயிடுச்சு, அது இனத்துக்காக இருக்கட்டும்னு நம்ம முடிவு எடுத்துட்டோம். என் அன்னை என் தலைவன் பிரபாகரன் என்னிடத்துல சொன்னது, தம்பி சாக பயந்தவன் தரித்திரமாயிடுறேன், சாக துணிஞ்சவன் தாண்டா சரித்திரமாகிறேன், நீ சாக துணிஞ்சிட்டினா எல்லாமே உனக்கு சாதாரணமாயிரும்னு சொன்னார். அது இப்பவும் என் காதுக்குள்ள கேட்கும். அதனால இது என்னதுக்கு, நம்ம பிறந்துட்டோம் இறப்பது உறுதி, அப்ப இந்த மரணத்தை மகிழ்ச்சியா சந்திப்போம், அதை அர்த்தப்படுத்திட்டு சாவம் அவ்வளவுதான். இப்ப இறந்து உயிர் வாழ்றான்ல நம்ம முத்துக்குமார், தந்தை பெரியார், திருவள்ளுவர், புரட்சியாளர் மார்க்ஸ், அம்பேத்கர், இந்த மாதிரியான எண்ணற்ற அந்த மானுட சமூகத்தின் விடுதலைக்கு அர்ப்பணிச்சவர் எல்லாருமே ஆயுளை நீட்டிச்சு மரணத்துல பிறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனா அப்படி ஒரு ஒரு இந்த மானுட சமூக உயர்வுக்காக போராடிய ஒரு புரட்சியாளனாக போராளியா இருந்து சாகணும்னு தான் நான் துடிக்கிறேனே ஒழிய, சராசரியா இருந்தமா இறந்தமானு தெரியாம அந்த கணக்கு இல்லாத ஒரு மரணத்தை சந்திக்க நான் விரும்பல. அதான் அடிக்கடி சொல்லுவேன், தென்னை மரம் கூட அடிமட்டையிலிருந்து முனிமட்டை வர தான் பிறந்ததற்கு இறந்ததற்குமான அடையாளத்தை அந்த தென்னை மரத்தின் உடல்ல பதிச்சு பதிச்சு விட்டு போகுது. நீங்க பாப்பீங்க, இப்ப கூட வெளியில தென்னை மரம் பாத்தீங்கன்னா அடிமட்டையிலிருந்த சுவடு முனிமட்டை வரைக்கும் இருக்கும். அப்போ ஒரு மட்டை கூட தான் பிறந்ததுக்கும் இறந்ததுக்குமான அடையாளத்தை தடத்தை வந்து ஒரு மரத்துல பதிச்சு விட்டு போகுதுன்னா, ஆறறிவு படைத்த ஒரு மனிதன் நான் பிறந்ததுக்கு இறந்ததுக்குமான தடத்தை பதிக்கலைன்னா நான் என்ன, என் பிறப்புக்கு என்ன அர்த்தம் இருக்குது? அதனாலதான் ஃபிடல் காஸ்ட்ரோ சொன்ன, தடம் பார்த்து நடப்பவன் மனிதன், தடம் பதித்து நடப்பவன் மாமனிதன். இந்த மாமனிதன் ஆகிற போராட்டத்தை தான் இப்ப நாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதனால நான் சோர்வடைகிறதுங்கிறது ஒருபோதும் இல்லை.
இனிய இதயங்களே, இன்றைய சங்கே முழங்க நிகழ்ச்சியில் நம்மிடையே நேர்காணலில் இடம்பெற்றவர் திரைப்பட இயக்குநர் நாம் தமிழர் இயக்கத்தின் தலைவர் திருமிகு சீமான் அவர்கள். இனி
இப்ப நீங்க எல்லாம் பாருங்க, இங்க நிறுத்தத்தானா, ஆடை இல்லாம எங்க அக்கா தங்கச்சி அம்மனம்மா நிறுத்தத்தான் நீங்க கொண்டு வந்தீங்களா? இதுதான் நீங்க எங்களை தீவிரவாதி பயங்கரவாதின்னு பழிபோட்டு அழிச்சு எங்களுக்கு வாங்கி தர இந்த சம உரிமையா, அதிகார பயிர்வா? சுதந்திரம் கேட்ட எங்களை சோறு கேட்டு நிக்க வச்சிருக்கான சிங்களன் இதுக்கு இந்த நிலைக்கு தள்ளத்தான் எங்களை நீங்க எல்லாம் துடிச்சிங்களா? சாப்பாடு தராதாவன் எப்படி எனக்கு சம உரிமை தருவான்? எனக்கு ஆடை தராத அவன் எப்படி அதிகார பயிர்வு தருவான்? இதை எப்படி நம்பிட்டு நாங்க இருக்கிறது? இன்னும் ஆள் கடத்தல், இன்னும் பாலியல் தொந்தரவு, இன்னும் விசாரணை என்கிற சுட்டுக்கொலை, அதே தான் அந்த மண்ணில் நடக்குது. கேட்க நாதி இருக்குதா? கேட்க இருந்த ஒரே தலைவன் என் அண்ணன் பிரபாகரன். அவனை நீங்க என்ன சொல்லிட்டீங்க? பயங்கரவாதின்ட்டீங்க. இப்ப நாங்க என்ன கேள்வி எழுப்புறோம்? ஒரு பயங்கரவாதின்னு சொன்ன நீங்க அவன் தமிழீழம் என்கிற ஒரு தமிழீழ நாடை கட்டி எழுப்பி அந்த நாட்டில் இன்னைக்கு அடிமையா இருந்த என் மொத்த மக்களையும் சுதந்திரமா வாழ வச்சானா இல்லையா? அதுக்கு பதில் இருக்குதா? உலகத்தில் எல்லா வல்லாதிக்க நாடுகளிலும் பிச்சைக்காரனும் திருடன் இருக்கானே, பிச்சைக்காரனும் திருடனும் இல்லாத ஒரு நாடை அந்த நாட்டில் படைச்சு காட்டினாரா இல்லையா? அது எப்படி பயங்கரவாதின் ஆட்சி ஆகும்? அது எப்படி தீவிரவாதின் ஆட்சி? எப்படி இவ்வளவு புனிதமா இருக்கும்? என் இன மக்கள் பிரபாகரன் என்ற ஒரு தலைவன் அந்த மண்ணை ஆட்சி செய்து கொண்டிருக்கிற போது அவர் நிர்வாகத்தின் கீழே போக்குவரத்துத்துறை, காவல்துறை, நிதித்துறை, நீதித்துறை என்று வைத்து அங்கே நிர்வகிக்கும் போது என் மக்கள் சுதந்திரமாக இருந்தார்களா இல்லையா? அதுதான் நமக்கு எழுப்புற கேள்வி. அதே நிலையில தான் நாங்க இருக்கிறோம், இன்னும் கேவலமான நிலையில தான் இருக்கோம். முன்னாடி எம் உரிமையை போராடி பிறவாவது எங்களுக்கு ஒரு ராணுவம் இருந்தது, எங்களுக்கு ஒரு தலைமை இருந்தது, இப்ப எல்லாத்தையும் பழி போட்டு அழிச்சு முடிச்சு நிறுத்திட்டேங்கிறீங்க. சரி, நிற்கதியா நிக்கிற எங்கள் மீது எதுக்கு தடை?
இந்த பகுதியினை அடுத்த வாரம் கேட்கலாம். அதுவரை வணக்கம் கூறி விடைபெறுவது பிலோமி அலெக்ஸ்.
இனி இதயங்களே, சங்கே முழங்கு நிகழ்ச்சி கெட்டிகள். நிகழ்ச்சி தயாரிப்பு சாந்தோம் கலை தொடர்பு நிலையம்.